வணக்கம் ரகுராம் அவர்களே.
வணக்கம் ரேணுகா.
ஆஸ்திரேலிய அரசு அண்மையில் சைபர் இணைய அல்லது தகவல் பாதுகாப்பு பிரிவு ஒன்றை ஆரம்பிப்பதாக அறிவித்திருந்தது இல்லையா? ஏன் இந்த அறிவிப்பு அல்லது ஏன் இப்படியான ஒரு பிரிவுக்கான தேவை எழுந்தது என்று எங்களுக்கு முதலில் விளக்க முடியுமா?
இப்பொழுது பார்த்தோமானால், ஒரு காலகட்டத்தில் நாங்கள் படை வீரர்கள் எல்லைகளில் இருந்து போர் புரிந்த ஒரு காலத்துக்கு அப்பால், இப்ப இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியின் ஊடாக பார்க்கும் பொழுது நாடுகளுக்கான பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் இந்த இணைய அல்லது தகவல் வழியாகத்தான் வருகின்றது. ஆகவே அதை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு நாட்டினுடைய கடமையாகவும் கட்டாயமாகவும் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் தான் ஆஸ்திரேலியாவும் இணைந்திருக்கின்றது. இதுக்கு ஒரு உதாரணத்தை நான் கூறிக்கொள்ளலாம். இப்பொழுது கடந்த சில மாதங்களுக்கு முன்னாக இந்த கணனி நச்சு நிரல், அதாவது ஒரு வைரஸ் ஒன்று வெளிநாடுகளில் இருந்து பரப்பப்பட்டிருந்தது. அதாவது ஒரு மீட்பு பணம் கோரி குறிப்பாக முக்கியமான சில நிறுவனங்களுக்கு குறிவைத்து தான் இந்த நச்சு நிரல் பரப்பப்பட்டிருந்தது. ரஷ்யா, உக்ரைன் போன்ற நாடுகளில் ஆரம்பித்த இந்த நச்சு நிரல் பரவல் பின்னர் ஐரோப்பா, அமெரிக்கா, இந்தியா, ஆஸ்திரேலியாவில் கூட ஒரு சில நிறுவனங்களை தாக்கி இருந்தது. அதனூடாக அவர்கள் ஒரு மீட்பு பணம், அதாவது ஒரு ரேன்சம் கோரிக்கை ஒன்றை விடுத்து அது தமக்கு செலுத்தப்படும் பட்சத்தில் தான் தீர்வுக்கான ஒரு திட்டத்தை தாங்கள் அறிவிக்க முடியும் என்று தெரிவித்திருந்தார்கள். ஆகவே இது போன்ற ஒரு தாக்குதல்கள் நாடுகளை பொருளாதாரத்தை மிக பாரதூரமாக பாதிக்கின்றது. இப்பொழுது ஆஸ்திரேலியாவை பார்த்தோமானால், கிட்டத்தட்ட இதன் ஊடாக இது போன்ற இந்த தகவல் இணைய தாக்குதலின் காரணமாக 1 பில்லியனுக்கு மேல் நட்டம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆகவே இது தொடர்பாக ஒரு தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு நாட்டினுடைய கட்டாயம் என்ற வகையில் இந்த நடவடிக்கை அறிவிப்பு வெளிவந்திருக்கின்றது என்று கூறலாம்.
சரி, இந்த இணைய அல்லது தகவல் பாதுகாப்பு பிரிவு வந்து எப்படி செயற்பட இருக்கின்றது?
இதை எவ்வாறு நியமித்திருக்கின்றார்கள் என்றால், இதில் நாங்கள் 2 வகையாக இதனை நாங்கள் பார்க்கலாம். அதுக்கு முன்னராக, ஆஸ்திரேலியாவுடைய பாதுகாப்பு துறை ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்து இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதன் ஒரு படியாகத்தான் நாங்கள் இந்த அறிவிப்பை பார்க்கலாம். இதை அவர்கள் 2 வகையாக பிரிக்கின்றார்கள். முதலாவதாக, இந்த தாக்குதல்கள் ஏற்படும் பொழுது நாம் முதல் எம்மை பாதுகாத்துக் கொள்வது. அதன் அடுத்தபடியாக நாங்கள் பார்ப்பது என்னவென்றால், இது எங்கிருந்து இந்த தாக்குதல்கள் வருகின்றதோ எதிரிகளை அவர்களுடைய நாட்டிலேயே வைத்து நாங்கள் முடக்குவது. ஆகவே அவர்கள் எமது எல்லையை அடைய முன்னரே அவர்களுடைய நாட்டில் முடக்குவதன் மூலம் எம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இப்பொழுது வந்திருக்கின்றது. அதில் ஆஸ்திரேலியாவும் இணைந்திருக்கின்றது. இது மட்டுமல்ல, இதுல இன்னும் ஒரு விடயமும் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை காலமும் இந்த இராணுவ நிலைகள் அல்லது இராணுவத்தினருடைய படைகளினுடைய தாக்குதல்களை மட்டுமே இந்த தகவல் இணைய பாதுகாப்பினூடாகவோ அல்லது அச்சுறுத்தல்கள் ஏற்படும் பொழுது தாக்குதல்களை நாங்கள் மேற்கொண்டிருந்தோம். ஆனால் இப்பொழுது அது சாதாரண பொதுமக்கள், சாதாரண மக்களும் இது போன்ற தாக்குதலில் ஈடுபடும் பொழுது அது நிறுவனங்களாக இருக்கலாம் அல்லது நமது பாதுகாப்பு பிரிவுகளுக்கு மீதான தாக்குதலாக இருக்கலாம், அவற்றின் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு ஒரு அதிகாரத்தை இப்பொழுது மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்கின்றது. பார்த்தோமானால், இது தகவல் இணைய பாதுகாப்புகளை தாக்குதல்களை நாங்கள் மற்ற நாடுகளின் மீது மேற்கொள்ளும் பொழுது அதற்கான அனுமதியை அமைச்சரிடமிருந்து பெற வேண்டும் என்பது எந்தவித மாற்றமும் இல்லை, அது அப்படியே தொடர்கின்றது. இதற்காக மேஜர் ஜெனரல் மார்க்கஸ் தோம்சன் என்பவரை பொறுப்பில் நியமித்திருக்கின்றார்கள். இவர் மிகவும் ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு அதிகாரி என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்ல, 3 படைகளை, இராணுவ, கடற்படை, விமானப்படை 3ஐயும் இருக்கலே கொண்டு வருகின்றார்கள். அத்தோடு இந்த சகல ஆஸ்திரேலியாவின் பாதுகாப்பு படையின் ஒரு முக்கிய மூலமாக, முக்கிய பிரிவாக இது இயங்கப் போகின்றது. ஆகவே இந்த 3 படைப்பிரிவுகளையும் சேர்த்ததாகத்தான் இந்த புதிய பாதுகாப்பு பிரிவு அமைக்கப்பட்டிருக்கின்றது. இது உண்மையில் ஆஸ்திரேலியாவை பொறுத்தமட்டில் எங்களுடைய இராணுவ வரலாறுல அல்லது பாதுகாப்பு வரலாறுல ஒரு மிக முக்கிய ஒரு மாற்றம் என்றுதான் கூறலாம். ஆரம்பத்தில் 100 பேரோடு ஆரம்பிக்கவிருக்கும் இந்த பிரிவு எதிர்காலத்தில் 900 பேராக அதிகரிக்கப்பட இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இதிலே இராணுவ படை அதிகாரிகளோடு சாதாரண மக்களும், அதாவது அவர்கள் திறமைசாலிகளாக இருக்கும் பட்சத்தில், கணினியில் அல்லது இந்த பாதுகாப்புகளில் திறமைசாலிகளாக இருக்கும் பட்சத்தில் அவர்களையும் உள்வாங்குவதற்காக அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகின்றது. இதனால் இப்பொழுது பார்த்தோம்னால், ஒரு படைப்பிரிவிலே, ஆஸ்திரேலியாவில் ஒரு படைப்பிரிவிலே ஒருவர் இணைய வேண்டுமானால் அவருக்கு மிகவும் உடல் ரீதியாக அவர் மிகவும் தேக ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும். ஆகவே இப்ப அரசாங்கம் சிந்திக்கின்றது என்னென்றால், இப்ப சாதாரண பொதுமக்களையும் இதிலே உள்வாங்க வேண்டுமானால் அதிலே சில இலக்கப்பாடுகளை கொண்டு வந்து அவர்களுடைய தேக ஆரோக்கியத்தை பற்றி அவ்வளவு கவனம் எடுக்காமல் அவர்களுடைய மூளை, அதாவது இந்த கணனி சம்பந்தமாக அவர்களுக்கு மூளைகளை நாங்கள் பாவிக்க வேண்டுமானால் அவர்களையும் உள்வாங்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தோடு இயங்கி வருகின்றது. ஆகவே இதுல உண்மையில் சொல்லப்பட்ட விடயம் கொஞ்சமாக இருந்தாலும் சொல்லப்படாத விடயம் கல பின்னணியில் நடைபெறுவதாகத்தான் நாங்கள் கருத வேண்டியிருக்கின்றது.
இதுவேளை இப்படியான இணைய தகவல் பாதுகாப்பு பிரிவு ஏனைய நாடுகளில் வெற்றிகரமாக செயற்படுத்தப்படுகின்றதா என்று சொல்லுங்கள். அதே போன்று இப்படியான ஒரு பிரிவு ஆஸ்திரேலியாவுக்கு எந்த அளவுக்கு பிரயோஜனப்படும் என்ற விளக்க முடியுமா?
நிச்சயமாக இதை எவ்வாறு பார்க்க வேண்டுமானால், இப்பொழுது இந்த முன்னணி ராணுவ ரீதியாக தம்மை பலப்படுத்தி வரும் நாடுகள் என்ற வகையில் அமெரிக்காவில், ரஷ்யாவில், சீனாவில் இந்த திட்டம் ஏற்கனவே பிரிவுகள் இயங்கி வருகின்றன. அமெரிக்காவில் மிகவும் வெற்றிகரமாக அது இயங்கி வருகின்றது. அதுக்கு ஒரு சிறிய உதாரணத்தை கூறுவதானால், அண்மையில் நீங்கள் அறிந்திருப்பீர்கள், வடகொரியாவில் இடம்பெற்ற ஒரு ஏவுகணை பரிசோதனை தோல்வி கண்டிருந்தது. அந்த ஏவுகணை மிக வெளிக்கும் பொழுதே அது வெடித்து சிதறி இருந்தது. அதற்கான காரணம், அதனை அவ்வாறு அதனை செயலிழக்க செய்தது அமெரிக்காவினுடைய இந்த பிரிவுதான் என்று கூட ஒரு செய்தி வந்திருந்தது. அது உறுதிப்படுத்தப்படவில்லை, என்றுமே அது உறுதிப்படுத்தப்பட போவதில்லை. ஆனால் அப்படியான ஒரு நிலைமையில் தான் இந்த பிரிவுகள் இயங்கி வருகின்றன. இதிலே நல்ல செய்தி என்னவென்றால், ரஷ்யாவும் சீனாவும் மிக அண்மையில் தான் இந்த பிரிவுகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள். அந்த வகையில் தான் இப்பொழுது ஆஸ்திரேலியாவும் இணைந்திருக்கின்றது. இதிலே ஒரு விடயத்தை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். பிரதமர் மல்கம் டேர்ன்புல் அவர்கள் கூறிய ஒரு விடயம், 2030 நாங்கள் மிக மிக நவீனமான நீர்மூழ்கி கப்பல்களை ஆஸ்திரேலியாவிலே சேவைக்கு அறிமுகப்படுத்தவிருக்கின்றோம். இந்த பிராந்தியத்திலேயே மிகவும் அதிநவீன நீர்மூழ்கி கப்பல்கள் என்று இது தெரிவிக்கப்படுகின்றன. ஆனால் இதற்கு மறுபுறத்திலே ஏற்கனவே சீனா வந்து இந்த இயந்திர மனிதர்கள் ரோபோட்ஸை பாதுகாப்பு துறைக்குள் பாவித்து வருகின்றார்கள். அந்த வகையில் 2030 தண்ணீருக்கு கீழ் இயங்கக்கூடிய இந்த இயந்திர மனிதன்களை அவர்கள் உருவாக்கி விடுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருக்கின்றது. அதில் உருவாக்குவது மட்டுமல்ல, நாங்கள் பாவிக்க போகும் இந்த நீர்மூழ்கி கப்பல்களை ஒட்டி அந்த இயந்திர மனிதன்கள் அந்த நீர்மூழ்கி கப்பலோடையே ஒட்டி கொண்டு சென்று சகல விடயங்களையும் அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு சீனா தனது பாதுகாப்பு துறையில் வளர்ச்சி காணப்போகின்றது. ஆகவே இந்த தகவல் இணைய பாதுகாப்பு ஒன்றின் மூலமாகத்தான் நாங்கள் இது போன்ற அச்சுறுத்தல்களை சமாளிக்க முடியும். ஆகவே இந்த பிரிவு கட்டாய தேவை என்பது இங்கு எந்தவித மாற்று கருத்துக்கும் இடமில்லை. இது மிக 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 முக்கியமான ஒரு விடயமாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும்.
மிக நன்றி ரகுராம் அவர்களே. ஆஸ்திரேலியாவின் இணைய அல்லது தகவல் பாதுகாப்பு பிரிவு பற்றி தெளிவாக விளக்கினீர்கள். மீண்டும் மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நன்றி ரேணுகா, சந்தர்ப்பத்துக்கு நன்றிகளை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.
SBS தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS ரேடியோ மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.